திருவருகை காலம் மகிழும் ஞாயிறு, ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, த லிட்டில் பிரின்ஸ் என்பது அரிதான அழகான கற்பனையும் கருத்தாழம் மிக்க உண்மைகளும் நிறைந்த அற்புத கதை. ஏதோ ஒரு கோலத்திலிருந்து நம் பூமிக்கு வந்து சேரும் ஒரு குட்டி இளவரசனின் கதை. பூமிக்கு வந்த இளவரசன் ஒரு நரியை சந்திக்கின்றான். நட்பு மலர்கின்றது. ஒரே நாளில் நட்பை மலரச் செய்த அந்த சந்திப்பிற்கு பின் அடுத்த நாள் இளவரசன் வந்ததும், நீ நேற்று வந்த நேரத்திற்கே இன்றும் வந்திருந்தால் ரொம்ப நன்றாக இருந்திருக்கும் என்று நரி அவனிடம் உரிமையாக சொல்கின்றது. ஏன் அதே நேரத்திற்கு வரவேண்டும் என்று கேட்கும் இளவரசனுக்கு நரி சொல்லும் விளக்கம் அழகானது. நீ தினமும் 4 மணிக்கே வருவாய் என்று உறுதியாக எனக்கு தெரிந்தால் நான் 3 மணிக்கே மகிழ்வாக இருக்க ஆரம்பித்து விடுவேன். நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திற்கு வந்தால் என் மனம் தயாராக மகிழ்வாக இருக்க முடியாதே என்று அந்த நரி சொல்கின்றது. அன்புள்ளங்களே, மனதுக்கு பிடித்த ஒருவரை எதிர்பார்த்திருக்கும் வேளையில், நல்லதொன்று நடக்கப் போகும் வேளையில், அந்த நிகழ்வுக்காக, அந்த நண்பருக்காக காத்திருக்கும் நேரம் மிக ஆனந்தமானது. நிகழ்வுக்கு முன் உருவாகும் மகிழ்வு, இதை நாம் எல்லோரும் வாழ்வில் உணர்ந்திருப்போம் இல்லையா? பொதுவாக எந்த குடும்பத்திலும் குழந்தை ஒன்று பிறக்கப் போகின்றது என்பது மகிழ்வு கலந்த எதிர்பார்ப்பை உருவாக்கும். மனித சமுதாயம் என்ற குடும்பத்தில் இறைவன் ஒரு குழந்தையாக பிறக்கப் போவதை மகிழ்வுடன் நாம் எதிர்பார்க்க இன்றைய ஞாயிறு திருவழிபாடு நம்மை அழைக்கின்றது. அன்புள்ளங்களே, திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு இது. இந்த ஞாயிறை கௌதேத்தே சண்டே, அதாவது மகிழும் ஞாயிறு என்று கொண்டாடுகின்றோம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் புனித பவுலடியார் கூறியுள்ள இறை வார்த்தைகள் இன்றைய வழிபாட்டின் வருகை பல்லவியாக ஒலிக்கின்றன.
ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகின்றேன், மகிழுங்கள், ஆண்டவர் அண்மையில் உள்ளார்.
மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள் என்று பவுலடியார் ஆணித்தரமாக வலியுறுத்தி கூறுவது மகிழ்வு என்றால் என்ன என்பதை சிந்திக்க நம்மை தூண்டுகின்றது.
ஆண்டவரில் என்றும் மக மகிழ்வேன், நான் எல்லா வேளையும் நன்றி சொல்வேன். ஆண்டவரில் என்றும் மக மகிழ்வேன், நான் எல்லா வேளையும் நன்றி சொல்வேன்.
அன்பு நெஞ்சங்களே, உண்மையான மகிழ்வு என்றால் என்ன என்பதை சொல்ல பல கதைகள் உண்டு. அவற்றில் ஒன்று அயர்லாந்தை சேர்ந்த ஒரு பெண்மணி சொன்ன கதை. இந்த கதையை அவர் சொல்வதாகவே கேட்போம்.
பனி கொட்டிக்கொண்டிருந்த ஒரு நாள் மாலையில் என் வீட்டு கதவை தட்டியபடி ஒரு சிறுவனும் சிறுமியும் நின்றனர். அவர்கள் வறுமையில் இருந்தனர் என்பதை அவர்கள் அணிந்திருந்த உடையே பறைசாற்றியது. உங்களிடம் பழைய செய்தித்தாள்கள் உள்ளனவா என்று அக்குழந்தைகள் என்னிடம் கேட்டனர். அப்போது அவர்களது கால்களை நான் பார்த்தேன். உறைய வைக்கும் பணியிலும் அவர்கள் அணிந்திருந்தது மெலிதான செருப்புகள்.
அந்த செருப்புகளை பற்றி நான் வாசித்த போது, வறுமைப்பட்ட நாடுகளில் செருப்பு ஏதும் அணியாமல் நடக்கும் 1000 மக்களை எண்ணி பார்த்தேன். குளிரிலிருந்தும் சுடும் வெயிலிலிருந்தும் காலடிகளை காத்துக்கொள்ள சாக்கு துணி, பிளாஸ்டிக் பாட்டில், செய்தித்தாள் என்று பல வடிவங்களில் வரியோர் உருவாக்கிக் கொள்ளும் செருப்புகள் என் நினைவுக்கு வந்தன. சரி, நம் கதையை தொடர்வோம்.
அக்குழந்தைகளை வீட்டுக்குள் வரச் சொன்னேன். அவர்கள் அணிந்திருந்த அழுக்கான செருப்புகள் பணியில் நனைந்திருந்ததால் ஈரமான அழுக்கான சுவடுகளை வீட்டிற்குள் பதித்தன. சுடச்சுட தேநீரும் சில பிஸ்கட்டுகளும் தந்தேன். அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது வீட்டுக்குள் சென்று பழைய நாளிதழ்கள், அதோடு அவர்கள் அணிவதற்கு சில உடைகளையும் காலணிகளையும் கொண்டு வந்தேன். தேநீரை அருந்திய சிறுவன் என்னிடம், நீங்கள் பணக்காரரா என்று கேட்டான். எனக்குள் எழுந்தது சிரிப்பு. நான் எவ்வளவு ஏழை என்பது அவர்கள் அமர்ந்திருந்த அந்த சோஃபாவை பார்த்தாலே தெரியும். நடுத்தர வருமானம் உள்ள என்னை பார்த்து அவன் அந்த கேள்வியை ஏன் கேட்டான் என்று புரியாமல், நானா, பணக்காரியா, இல்லையே, ஏன் அப்படி கேட்கின்றாய் என்று அவனிடமே கேட்டேன். அப்போது அவனது தங்கை என்னிடம், நீங்கள் தேநீர் கொடுத்த இந்த கப்பும் தட்டும் ஒரே நிறத்தில் உள்ளன, அதனால் நீங்கள் பணக்காரராகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தோம் என்று பதில் சொன்னாள் அந்த சிறுமி. இதை சொன்னபின் நான் தந்தவற்றை எடுத்துக்கொண்டு அவர்கள் இருவரும் சென்றனர். அவர்கள் சென்றபின் அந்த கப்பையும் தட்டையும் பார்த்தேன். அவை ஒரே நிறத்தில் இருந்தது. அவர்கள் கண்களில் ஒரு பணக்காரியாக என்னை காட்டியது. ஆனால் என் கண்களில், என் எண்ணத்தில் நான் என் வறுமையை பற்றி மட்டுமே எண்ணி வருந்துகின்றேனே என்று வெட்கப்பட்டேன். உண்ண உணவு, உடுத்த உடை, நான் வாழ ஒரு வீடு இவற்றை தந்த இறைவனை அப்போது நன்றியோடு எண்ணி பார்த்தேன். வீட்டை சுத்தம் செய்ய ஆரம்பித்தேன். அப்போது அக்குழந்தைகளின் நனைந்த அழுக்கான பாதங்கள் விட்டு சென்ற சுவடுகளை சுத்தம் செய்யாமல் விட்டு வைத்தேன். நான் பணக்காரி இல்லையே என்று ஏங்கும் போதெல்லாம் அந்த பாத சுவடுகள் நான் எவ்வளவு பணக்காரி என்பதை மீண்டும் மீண்டும் எனக்கு நினைவுறுத்த வேண்டும் என்பதற்காக அந்த சுவடுகளை துடைக்காமல் விட்டு வைத்தேன்.
அன்புள்ளங்களே, அன்று அவ்வீட்டில் பதிந்தன இரு குழந்தைகளின் பாதங்கள் அப்பெண்ணின் மனதில் பதிந்ததோ அற்புத பாடங்கள். எனது அருமை அன்புள்ளங்களே, குழந்தை வடிவில் வரும் கண்ணனின் பாதங்களை வரைந்தால் வீட்டுக்குள் நல்லவை நடந்து வரும் என்று எண்ணுவது இந்திய மண்ணில் ஓர் அழகிய மரபு. குழந்தை வடிவில் இறைவன் வரும் இந்த கிறிஸ்மஸ் நேரத்திலும் அவரது பாதங்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பல அழகிய பாடங்களை பதித்து செல்ல வேண்டும். அந்த பாடங்களை நம் உள்ளங்களில் பதிக்க இந்த மகிழும் ஞாயிறு தரப்பட்டுள்ள வாசகங்கள் நமக்கு உதவியாக இருக்கும். அன்பு நெஞ்சங்களே, உள்ளதை அனுபவித்து மகிழ்பவரே உண்மையில் செல்வந்தர்கள் என்பது ஒரு யூத பழமொழி. இல்லாத தேவைகளையெல்லாம் உருவாக்கி இன்னும் அதிகம் அதிகமாய் பெறுவதில் மட்டுமே நமது கிறிஸ்மஸ் மகிழ்வு உள்ளது என்று வர்த்தக உலகம் நமக்கு சொல்லித் தருகின்றது. நான் என்ற உலகை நிறைப்பதே மகிழ்வு என்று சொல்லும் வர்த்தக உலகின் பாடங்களுக்கு முற்றிலும் நேர் மாறான பாடங்களை, உண்மையான கிறிஸ்மஸ் மகிழ்வை பற்றிய பாடங்களை இன்றைய ஞாயிறு வாசகங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன. நமது வாழ்வின் பொருளும் மகிழ்வும் நம்மிடமிருந்து அல்ல, அடுத்தவரிடமிருந்து ஆரம்பமாக வேண்டும் என்பதை இறைவாக்கினர் ஏசாயா அவர்களின் வார்த்தைகள் முழங்குகின்றன.
இறைவாக்கினர் ஏசாயா பிரிவு 61. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடுவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார்.
அன்பு நெஞ்சங்களே, தங்களையே மறந்து மற்றவருக்காக உழைப்பவர்கள் பெறும் மகிழ்வு நான் என்ற சிறைக்குள் சிக்கிக் கொள்ளாது. இத்தகைய மகிழ்வுக்கு தலை சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு திருமுழுக்கு யோவான். தன்னை தேடி மக்கள் வந்தபோது அந்த தருணத்தை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு பேரும் புகழும் பெறுவதற்கு பதிலாக தான் உலக மீட்பர் அல்ல, அந்த மீட்பர் வரும் வழியை காட்டும் கைகாட்டி மட்டுமே தான் என்பதை திருமுழுக்கு யோவான் வெளிப்படையாக சொன்னார். இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்.
யோவான் நற்செய்தி பிரிவு 1. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார்.
தான் ஒளி அல்ல, அந்த ஒளியை மக்களுக்கு அடையாளம் காட்ட வந்தவர் என்று யோவானை பற்றி சொல்லப்பட்டுள்ள இந்த வரிகள் கிறிஸ்மஸை பற்றிய ஓர் உருவகத்தை எனக்கு நினைவுபடுத்துகின்றது. என் மனதை கவர்ந்த ஒரு உருவகம் இது அன்பர்களே. நள்ளிரவில் இடி மின்னலோடு கூடிய புயல் ஒன்று வீட்டை சூழ்ந்தபோது தனி அறையில் படுத்திருக்கும் தன் சிறுவயது மகன் பயந்து விடுவானே என்று அவனை பார்க்க செல்கின்றார் ஒரு தந்தை. அங்கு இருளில் படுத்திருக்கும் மகனை காண ஒரு டார்ச் விளக்கை அவர் எடுத்துச் செல்கின்றார். அவர் கதவை திறந்து டார்ச் விளக்கை அடித்ததும் சப்தம் கேட்டு எழுந்த மகன் பயத்தில் யாரது என்று கேட்கிறான். தந்தை உடனே அந்த டார்ச் விளக்கை அவன் மீது அடித்து அவனை இன்னும் பயத்தில் ஆழ்த்தாமல் அந்த டார்ச் ஒளியை தன் மீது திருப்பி மகனே நான் தான் என்று சொல்கின்றார். அன்புள்ளங்களே, இருள் சூழ்ந்த உலகில் தன் மீது ஒளியை திருப்பி இதோ நான் வருகிறேன் என்று இறைவன் சொன்னதே கிறிஸ்மஸ் பெருவிழா. அந்த ஒளியை இறைவன் மீது திருப்பிய டார்ச் விளக்கு திருமுழுக்கு யோவான். அன்பு இதயங்களே, கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு நம் வீடுகளில் உயர்த்தி கட்டும் விண்மீன்களைப் போல நம்மிடம் ஒளிரும் இந்த உண்மையான மகிழ்வு அனைவருக்கும் இறைவனை அடையாளம் காட்டும் மகிழ்வாக அமையட்டும். மகிழும் ஞாயிறு இந்த உண்மையான நிறைவான மகிழ்வை நமக்கு தரும்படியாக குழந்தை இயேசுவிடம் மன்றாடுவோம்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.